அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி பாரதி. நமக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கதை கேட்கும்போது ஒரு புது உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அதுலேயும் ரொம்ப அதிகமான ஆச்சரியங்கள் நிறைந்த கற்பனை கதைகள், ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு குழந்தையாகவே மாறிடுவோம் அந்த மாதிரி கதைகளை கேட்கும்போது. வரும் காலங்களில் ஆக்கம் தமிழ் ஸ்டோரிஸில் நீங்கள் அதை போல தான் கதை கேட்க போகிறீங்க. நம்ம முதல்ல யாரை வச்சு ஆரம்பிக்கலாம்? நம்ம நாட்டில் அந்த மாதிரி பெரிய கற்பனை கதைகள் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கார். அவரை பற்றி பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, வேற யாரும் இல்லை, நம்ம விக்ரமாதித்தன் மகாராஜா தான். அவரோட சேர்ந்துக்கிட்டு வேதாளம் பண்ணுற ஒரு அலப்பறை இருக்கே, அப்பப்பா என்னங்க கதை கேட்க நீங்கள்லாம் தயாரா? வாங்க, இனி தினம் தினம் ஒரு கதையோடு நாம் விக்ரமாதித்தனோடும் வேதாளத்தோடும், ஏன் அந்த கதையில் நிறைய பொம்மைங்க சொல்கிற கதை இன்னும் அருமையாக இருக்கும். ஏன்னா நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. விக்ரமாதித்தனின் கதை, பூர்வ கதை. முன்னொரு காலத்தில் உலகத்தின் மணிமகுடம் போன்ற உஜ்ஜயினி பட்டினத்தை போஜராஜன் நீதி தவறாமல் அரசாட்சி செய்து வந்தான். அதன் காரணமாக உஜ்ஜயினி பட்டினத்திற்கு தர்மபுரி என்னும் பெயரும் ஏற்பட்டது. மன்னன் போஜன் இரவும் பகலும் குடிமக்களுடைய நன்மையே பெரிதும் விரும்பி உழைத்தான். குடிமக்கள் நலனும் மகிழ்ச்சியுமே தன்னுடையதாக அவன் கருதினான். ஒரு சமயம் பக்கத்து காடுகளிலிருந்து கொடிய விலங்குகள் அக்கம்பக்கத்து கிராமங்களுக்கு வந்து மக்களை தொல்லை கொடுப்பதாக செய்தி வந்தது. உடனே மன்னன் போஜன் தன் அமைச்சர், படை வீரர்கள் ஆகியோரோடு கொடிய விலங்குகளின் கொட்டத்தை அடக்க கானகம் சென்றான். பகல் உச்சி வேளை வரை விலங்குகளை விரட்டியும் வேட்டையாடியும் மன்னனும் படை வீரர்களும் களைப்புற்றார்கள். அவர்கள் பசியாலும் தாகத்தாலும் தவித்து அலைந்தனர். அப்பொழுது காட்டை அடுத்த ஒரு இடத்தில் செழிப்பான நிலம் ஒன்றையும் நிழல் தரும் மரங்களும் அடர்ந்திருப்பதை அவர்கள் கண்டனர். அந்த இடம் சரவணப்பட்டன் என்னும் அந்தணனுக்கு சொந்தமானது. நிலத்தில் சோளப்பயிர் செழித்து வளர்ந்தது, கதிர் முற்றி இருந்தது. அத்துடன் வெள்ளரிக்காயும் காய்த்து நிறைந்திருந்தது. அந்த நிலத்தின் சொந்தக்காரனான சரவணப்பட்டன் பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றிடமிருந்து பயிரை காப்பாற்ற பரன் மீது காவல் புரிந்து வந்தான். களைப்பாலும் பசியாலும் வருந்தி காணப்பட்ட மன்னனையும் மற்றவர்களையும் கண்ட அவன் மன்னனை நோக்கி, அரசே, இதோ என் கொள்ளையில் சோலை கதிர்களும் வெள்ளரி பிஞ்சுகளும் விளைந்திருக்கின்றன. அவற்றை பசித்து புசித்து நிழலில் இளைப்பாருங்கள் என்று அன்புடன் அழைத்தான். அதை கேட்ட மன்னனும் மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கொள்ளையினுள் புகுந்து சோளத்தையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் பறித்து புசிக்க ஆரம்பித்தார்கள். பிறகு கொள்ளையின் சொந்தக்காரனான சரவணப்பட்டன் பரனிருந்து மேட்டை விட்டு கீழே இறங்கி வந்தான். உடனே அவன் மன்னனையும் படை வீரர்களையும் பார்த்து உரத்த குரலில், ஐயோ, இதை கேட்பாரில்லையா? என் சோழ கொள்ளையை நாசமாக்குகிறார்களே. மன்னனே இப்படி அக்கரமும் செய்தால் யாரிடம் போய் சொல்வது என்று கத்தினான். அதை கேட்டதும் மன்னனும் படை வீரர்களும் திகைத்து கொள்ளையை விட்டு வெளியேறினர். அப்பொழுது கொள்ளையின் சொந்தக்காரனான அந்த சரவணப்பட்டன் மீண்டும் பரன் மீது ஏறினான். உடனே அவன் மன்னனையும் படை வீரர்களையும் நோக்கி, ஐயா, ஏன் வெளியேறுகிறீர்கள்? வயிறார சோளத்தையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் சாப்பிட்டு பசியாருங்கள் என்றான். இதை கேட்ட போஜனுக்கு மீண்டும் திகைப்பு ஏற்பட்டது. அவன் தன் மந்திரி நீதிவாக்கியனை அழைத்து, நீதிவாக்கியரே, அந்தணன் பரன் மீது இருக்கும் பொழுது தாராள குணத்துடன் பேசுகிறான். அதிலிருந்து கீழே இறங்கியவுடன் அதற்கு முரண்பாடாக பேசுகிறான். இதிலிருந்து அந்த பரன் இருக்கும் இடத்திற்கும் கீழே ஏதோ ஒரு அதிசயம் இருப்பதாக தோன்றுகிறது என்றான். அதை கேட்ட மந்திரி நீதிவாக்கியனும் தானும் அவ்விதமே கருதுவதாக கூறினான். பின்பு மன்னனும் மந்திரியும் ஆலோசனை செய்து சரவணப்பட்டனை தம் அருகில் வருமாறு அழைத்தனர். ஐயா அந்தனரே, எங்கள் பசியினாலும் தாகத்தாலும் உங்கள் கொள்ளையின் பெரும்பகுதியை அழித்துவிட்டோம். நாங்கள் செய்த தகாத காரியத்திற்கு பதிலாக உங்கள் கொள்ளையை விலக்கி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் வேறொரு கொள்ளையையும் தருகிறேன். எவ்வளவு வேண்டும் என்றான் மன்னன் போஜன். மன்னராகிய தாங்களுக்கு நீங்கள் முடிவு செய்து எது கொடுத்தாலும் எனக்கு அதுவே பெரும் மகிழ்ச்சி என்றான் அந்த சரவணப்பட்டன். அதை மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்ட மன்னரும் சரவணப்பட்டனுக்கு அதற்கு தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்து வேறொரு நல்ல காணியையும் கொடுத்து அனுப்பினார். மறுநாள் மன்னன் தன் ஆட்களை அழைத்து சோழ கொள்ளையின் மேட்டை இடிக்கச் சொன்னான். அவர்கள் அவ்வாறு மேட்டை இடித்து ஆழமாக தோண்டினர். அச்சமயம் டங் டங் என்று ஏதோ ஒரு கடப்பாறை மோதும் ஒலி கேட்டது. உடனே ஆட்கள் எச்சரிக்கையானார்கள். பக்கவாட்டிலிருந்து மண்ணை தோண்ட எடுத்தார்கள். அப்பொழுது நவரத்னங்கள் பதித்த தங்க சிம்மாசனம் ஒன்று அங்கே இருந்தது. அதை மெதுவாக மேலே தூக்கினார்கள். அந்த சிம்மாசனத்தில் அழகிய 32 படிகள் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் மிகுந்த அழகுள்ள பதுமை ஒன்று நின்ற நிலையில் இருந்தது. அந்த சிம்மாசனம் சுத்தம் செய்யப்பட்டு அரண்மனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. மன்னன் வேத வேதாத்திரிகளை கொண்டு அதற்கு சகல விதமான அபிஷேகம் செய்வித்தான். தீபம் காட்டி பூசை செய்தான். பிறகு அதை தன் ராஜசபையில் கொண்டு வந்து வைத்தான். அடுத்து ஒரு சுபதினத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தை வலம் வந்தான். அதை வணங்கி அதன் மீது அமர முதல் படியில் வலக்காலை எடுத்து வைத்தான். உடனே சிம்மாசனத்தில் இருந்த 32 பதுமைகளும் கை கொட்டி பலமாக சிரித்தன. அதை கண்ட சபையோருக்கும் மன்னருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பதுமைகளே, நான் சிம்மாசனத்தில் ஏற அடியெடுத்து வைத்ததும் ஏன் கைகொட்டி சிரிக்கிறீர்கள்? காரணம் என்ன என்று கேட்டான் போஜ மன்னன். உடனே சிம்மாசனத்தில் இருந்த 32 பதுமைகளுள் முதல் படியில் இருந்த வினோத ரஞ்சித பதுமை பேசத் தொடங்கியது. ஏ போஜராஜனே, வீரம், தயை, மாட்சி, பிறருக்கு உதவும் குணம், துணிவு ஆகிய அனைத்தும் பொருந்திய எங்கள் மாமன்னன் விக்ரமாதித்தன் 2000 ஆண்டுகள் நீதி தவறாமல் ஆட்சி செய்தான். 500 தேசத்திற்கு மன்னர்களாகவும் மன்னர்களும் கப்பம் கட்டும் படி அவன் ஆட்சி இருந்தது. அவர்கள் கப்பம் கட்டி கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அத்தகைய மன்னருடைய குணத்தின் 1/1000 பங்காவது உன்னிடம் இருந்தால் இந்த சிம்மாசனத்தில் ஏறலாம். இல்லையேல் கீழே இறங்கிவிடு. அதை கேட்ட போஜனுக்கு, பதுமையே, நீ சொன்ன குணங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன. கேட்டவர்களுக்கு இல்லை என்று என்றுமே நான் சொன்னதில்லை. வாரி வழி வழங்கியிருக்கிறேன். குடிப்படைகள் நன்மைக்காகவே இரவும் பகலும் உழைத்து வருகிறேன். என்னிடம் என்ன குறை கண்டீர் என்று சொல் என்றான் மன்னன். மன்னனே, இப்பொழுது சொன்னேன் ஒரே ஒன்றே போதும். நீ தற்பெருமைக்காரன் என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு. நீ பிறருக்கு என்ன கொடுப்பாயோ அதை சொல்லி பெருமைப்படுபவன். உன்னை போன்றவன் இப்படித்தான் இருப்பான். இழிவானவன் கூட தான் செய்த நல்ல காரியத்தை பிறரிடம் சொல்ல தயங்குவான். நல்ல குணமுள்ளவன் ஒரு நாளும் இப்படி தற்பெருமை பாராட்ட மாட்டான் என்றது பதுமை. பதுமையே, நீ சொல்வது உண்மைதான். நான் செய்த தவற்றை பெரிதாக கருதாமல் பொறுத்துக்கொள் என்று பணிவுடன் சொன்னான் போஜன். 500 தேசத்தின் அரசர்களும் அடிப்பணிய உலகோர் போற்றும்படி பட்டி என்னும் மதியுக மந்திரியின் ஆலோசனையுடன் அரசாண்ட எங்கள் விக்ரமாதித்த மாமன்னன் போன்றவரே இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய தக்கவர் என்று கூறியது வினோத ரஞ்சித பதுமை. வினோத ரஞ்சித பதுமையே, உங்கள் மாமன்னன் விக்ரமாதித்தனின் வரலாற்றை விரிவாக சொல் என்று கேட்டுக்கொண்டான் போஜராஜ மன்னன். மீண்டும் இந்த கதையோட அடுத்த பாகங்களை நாளைக்கு பார்க்கலாம். என்ன நண்பர்களே, கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கதையை நாளைக்கு பார்க்க. மன்னிக்கவும், நாளைக்கு கேட்க சரிங்களா? இனிய இரவு வணக்கங்கள். நன்றி. இத்துடன் விக்ரமாதித்தனின் கதைகள் முதல் பாகம் முடிகிறது. ஆக்கம் தமிழ் ஸ்டோரிஸ் கேட்க வந்த அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் சகோதரி பாரதி. நாளைக்கு அடுத்த கதையில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். போஜராஜன் கேட்ட கேள்விக்கு வினோதரஞ்சித பதுமை பதில் சொல்ல ஆரம்பித்தது. வினோதரஞ்சித பதுமை கூறும் பூர்வ கதை. நந்தியாபுரத்தில் சந்திரவர்ணன் என்னும் அந்தணன் வசித்து வந்தான். அவன் பல கலைகளையும் கற்றவன். மேலும் பல கலைகளையும் கற்க ஆவல் கொண்டவன். அதற்காக அவன் தக்க குருவை தேடி புறப்பட்டான். ஊர் ஊராக சென்றான். காடு மலைகளை தாண்டி பல நகரங்களுக்கு சென்றான். ஆனால் அவன் நினைத்தது போல தக்க ஆசான் கிடைக்கவில்லை. சந்திரவர்ணன் ஒரு நாள் காலையிலிருந்து அலைந்து திரிந்து மிகவும் சோர்வுற்று இறுதியில் ஒரு குளத்தை அடைந்தான். அதன் கரையில் பெரிய அரசமரம் ஒன்று இருந்தது. சந்திரவர்ணன் அக்குளத்தில் இறங்கி தண்ணீர் பருகினான். பின்பு கரையேறி மரநிழலில் அமர்ந்தான். உடல் சோர்வு அவனை அழுத்தவே தரையில் படுத்து உறங்கினான். அந்த அரசமரத்தின் மீது ஒரு பிரம்மராட்சசன் தவம் செய்து கொண்டிருந்தான். அவன் கீழே இறங்கி வந்தபோது சந்திரவர்ணன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். பிரம்மராட்சசன் குளத்தில் இறங்கி நீராடி அந்தணன் ஒருவரை போல உருக்கொண்டு மேலேறி வந்தான். சமயத்தில் சந்திரவர்ணனும் தூக்கம் கலைந்து எழுந்திருந்தான். குளத்தில் நீராடி மேலே வந்த அந்தணரை பார்த்ததும் அவன் எழுந்து வணங்கினான். தாங்கள் யார்? இங்கே எங்கே வசிக்கிறீர்கள் என்று கேட்டான். என்னை பற்றி பின்பு சொல்கிறேன். நீ யார்? எந்த ஊர்? ஏன் இந்த வனத்தில் வந்து படுத்து கிடக்கிறாய் என்று கேட்டான் பிரம்மராட்சசன். ஐயா, நான் நந்தியாபுரத்தை சேர்ந்தவன். சகல சாஸ்திரங்களையும் கற்றேன். இன்னும் பலவற்றை கற்க ஆவல் கொண்டு தகுந்த குருவை தேடி ஊர் ஊராக திரிந்து வருகிறேன். தங்களை பார்த்தால் மேல படித்த பேரறிஞர்கள் போல தெரிகிறீர். என்னை தங்களின் மாணாக்கனாக ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு தெரிந்த சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டான் சந்திரவர்ணன். என் நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் எனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்றான் பிரம்மராட்சசன். உங்கள் நிபந்தனைகள் எதுவானாலும் அதன்படி கட்டுப்பட்டு நடக்கிறேன். தங்களுக்கு தெரிந்த சாஸ்திரங்களை கற்றுக்கொடுங்கள். மிக்க மகிழ்ச்சி சந்திரவர்ணா. நீ 6 மாத காலம் அன்ன ஆகாரமின்றி தூக்கத்தை விலக்கி விரதம் இருக்க வேண்டும். நான் தினமும் இலையில் எழுதி போடுவதை படித்து உணர வேண்டும் என்றான் பிரம்மராட்சசன். அதற்கு சந்திரவர்ணன் சம்மதித்தான். உடனே பிரம்மராட்சசன் அவனுக்கு 6 மாத காலம் பசி தாகம் தூக்கம் இல்லாதிருக்கும் மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். பிரம்மராட்சசன் தன் சொன்னபடி தினமும் இலையில் சாஸ்திரங்களையும் அவற்றின் தத்துவங்களையும் எழுதி கீழே போட்டான். சந்திரவர்ணன் தன் வாக்குப்படி குரு எழுதி போடும் இலைகளை சேகரித்து படித்து அதன்படி செயல்பட்டு வந்தான். 6 மாத காலம் கழிந்தது. பிரம்மராட்சசன் செய்த தவம் பயனாக அவனை அழைத்துச் செல்ல தேவலோகத்திலிருந்து புஷ்பக விமானம் வந்தது. பிரம்மராட்சசன் சாபம் நீங்கி தேவலோகம் செல்லும் முன்பு சந்திரவர்ணனை பார்த்து அவனை அருகில் அழைத்து, நான் சொன்னுவதையெல்லாம் நீ தட்டாமல் நடந்து கொண்டாய். எனக்கு தெரிந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இனி நீ என் நகரம் விட்டு சென்று கன்னி ஒருத்தியை மணந்து இல்லறம் நடத்து என்று ஆசி கூறி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். சந்திரவர்ணன் தன் குருவை வணங்கி அவர் செல்லும் புஷ்பக விமானத்தை பார்த்தான். அவன் மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு பிரம்மராட்சசன் எழுதி போட்ட இலைகளை மூட்டையாக கட்டி அங்கிருந்த தன் நகரத்தை நோக்கி நடக்க தொடங்கினான். அவன் கன்னியாபுரி என்னும் நகரத்தை அடைந்த பொழுது மாலையாகிவிட்டது. அவனுக்கு சோர்வு ஏற்பட்டது. அவன் அலங்காரவல்லி என்னும் பெண்ணின் வீட்டு திண்ணையில் இலை மூட்டையை வைத்து உட்கார்ந்தான். சற்று நேரத்தில் கண்கள் மூடின. அப்படியே அவன் அயர்ந்து தூங்கி போனான். ஆறு மாதம் அன்னம், தண்ணீர், உறக்கம் ஆகியவை இல்லாமல் இருந்ததால் அவன் மெல்ல கண்ணயர்ந்தான். அவன் தன் இலை முட்டையை தனக்கு வைத்து தலைக்கு வைத்து படுத்திருந்தான். அவன் அப்படியே தூங்கியும் போனான். அலங்காரவள்ளி ஆலயத்தில் தனக்குள்ள கடமைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பினாள். தன் வீட்டு திண்ணையில் ஒரு வாலிபன் படுத்து கொண்டிருப்பதை அவள் கண்டாள். அருகில் வந்து பலமாக கூவி எழுப்பினாள். அவனோ அசையாது படுத்திருந்தான். அலங்காரவள்ளிக்கு சந்தேகம் எழவே அவனை தொட்டு அசைத்து எழுப்பினாள். அப்பொழுதும் அவன் அசைவுற்று கிடப்பதை கண்டு பயமுற்றாள். உடனே அவள் தன் வேலைக்காரியிடம் மருத்துவரை அழைத்து வரச் சொன்னாள். மருத்துவன் வந்து சந்திரவர்ணனை சோதித்தான். பிறகு அவன் அலங்காரவள்ளியிடம், இவன் ஆறு மாத காலம் அன்னம், தண்ணீர், தூக்கமின்றி இருக்கிறான். தினமும் மூன்று வேளையும் ஒரு படி அரிசியை குழைய வடித்து அதில் ஒரு படி நெய்யை விட்டு கலந்து இவன் உடல் முழுவதும் தடவி வா. சாதம், நெய் ஆகியவற்றின் சத்து மயிர்கால் வழியாக அவன் உடலினுள் செல்லும். பின்பு அவன் உயிர் பெற்று எழுவான் என்று கூறினான். அலங்காரவள்ளி மருத்துவர் கூறிய வண்ணம் பகலிரவு பாராது சந்திரவர்ணனுக்கு பணிவிடைகள் செய்தாள். சில நாட்கள் கடந்தன. சந்திரவர்ணனின் உடலில் உணர்ச்சி ஏற்பட்டு கண் விழித்து எழுந்தான். உடனே அவன் தன் இலை முட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரானான். அதை கண்ட அலங்காரவள்ளி அவனை தடுத்து நிறுத்தினாள். ஐயா, உங்களை மணந்து கொள்ளும் ஆசையிலேயே இரவும் பகலும் உங்களுக்கு பணிவிடை செய்தேன். நீங்கள் உயிர் பெற்று உங்களுக்கு பணிவிடை செய்த என்னை விட்டுவிட்டு செல்வது சரியில்லை. ஒரு நன்றிக்காகவாது நீங்கள் என்னோடு தான் இருக்க வேண்டும். நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விழைகிறேன். என்னை விட்டு செல்வது நியாயமா என்று கேட்டாள். சந்திரவர்ணன் அவள் ஆசைக்கு இணங்கவில்லை. ஆனால் அலங்காரவள்ளி அவனை அழைத்து கொண்டு மன்னனிடம் சென்றாள். தன் குறைகளை வெளியிட்டாள். வழக்கை விசாரித்த மன்னன் தன் சபை புரோகிதரை அழைத்து அவ்வழக்கை பற்றி அவரின் கருத்தை கேட்டான். அந்தனர் குலத்தை சேர்ந்தவன் ஒரு அந்நிய குல பெண்ணை மணந்தால் நான்கு விதங்களில் பிறந்த பெண்களை ஒரே முகூர்த்தத்தில் அவன் மனம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நான்கு குடும்பங்களில் பிறந்த வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்த பெண்களை அவன் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் கூறினான். அதை கேட்ட மன்னரும் யோசித்தார். பின்பு புரோகிதர் சொன்னதை அவன் சிந்தித்த பிறகு சந்திரவர்ணனை யோசித்து பார்த்தார் மன்னர். சந்திரவர்ணன் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த உத்தமன். அவன் உயிரை காப்பாற்றியவள் அலங்காரவள்ளி. உத்தமனான சந்திரவர்ணனுக்கு அலங்காரவள்ளிக்கும் திருமணம் செய்தது தான் நல்லது. அதுதான் நியாயமானதும் கூட. அதற்கு மற்ற மூன்று குலத்து பெண்கள் தேவை. என் மகள், அமைச்சர் மகள், புரோகிதர் மகள் ஆகிய மூவரையும் அவனுக்கே கொடுத்தால் ஒரே முகூர்த்தத்தில் சந்திரவர்ணனுக்கு திருமணத்தை முடித்துவிடலாம் என்று முடிவு செய்தார் மன்னன். அதை அவன் மற்றவனிடம் சொன்னபொழுது அவர்களும் சம்மதித்தார்கள். உடனே மன்னன் சந்திரவர்ணனை நோக்கி அவருடைய விருப்பத்தை கூறினார். சந்திரவர்ணா, நீ அலங்காரவள்ளியை மணக்க சம்மதித்தால் என் மகள், அமைச்சர் மகள், புரோகிதர் மகள் ஆகிய மூவரையும் உனக்கே ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைக்கிறோம் என்று சொன்னார். சாஸ்திரங்கள் சம்மதமான இந்த செயலை அவன் உடனே ஆமோதித்தான். அந்த வாக்கை கேட்டதும் சந்திரவர்ணன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் சம்மதமும் தெரிவித்தான். மன்னனும் தன் தீர்ப்பை கூறினான். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு நல்ல நாளில் சந்திரவர்ணன் மகன், மன்னனின் மகள், அமைச்சர் மகள், புரோகிதர் மகள், அலங்காரவள்ளி ஆகியோரை மணந்து கொண்டான். பின்பு அவன் தன் மனைவிகளை அழைத்து கொண்டு நந்தியாபுரம் சென்றான். அடுத்த கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. இதுவரைக்கும் ஆக்கம் ஸ்டோரிஸ் பை பாரதி பார்த்தீங்க. இது விக்ரமாதித்தனுடைய கதை. இந்த கதை உங்களுக்கு மீண்டும் நாளைக்கு கேட்கறதுக்கு நம்ம ஆங்கர் எஃப்எம்க்கு வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.